الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறோம். தொடர்ந்து இந்த அமர்விலே சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரையை நாம் ஓரளவுக்கு தெரிந்து வருகிறோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 114வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம்.
وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ وَسَعَى فِي خَرَابِهَا أُولَئِكَ مَا كَانَ لَهُمْ أَنْ يَدْخُلُوهَا إِلَّا خَائِفِينَ لَهُمْ فِي الدُّنْيَا خِزْيٌ وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون.
الله سبحانه وتعالى இந்த வசனத்திலே, அதாவது 114வது வசனத்திலே ஒரு முக்கியமான செய்தியை பற்றி குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பற்றி இழிவாக பேசி ஒருவர் மீது ஒருவர் பெருமை அடித்துக் கொண்டிருந்த விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு இந்த வசனத்திலே 114வது வசனத்திலே யூதர்கள் மீது கிறிஸ்தவர்களுக்கு இருந்த அந்த பொறாமை, யூதர்கள் மீது கிறிஸ்தவர்களுக்கு இருந்த அந்த பொறாமையின் காரணமாக கிறிஸ்தவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனிலே உள்ள மதீனத்துல் குதுசிலே உள்ள அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே யூதர்களை தொழவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தோடு அந்த முக்தனசர் என்ற அரசன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தகர்ப்பதற்காக வந்தபோது அந்த கிறிஸ்தவர்களும் சேர்ந்து அதிலே பங்கு கொண்டார்கள். அத்தோடு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே செத்த பிணங்களை எரிவது, குப்பைகளை எரிவது என்று யூதர்களை அந்த மஸ்ஜிதிலே தொழவிடாமல் தடுப்பதற்குரிய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அப்ப வசனம் என்பது அதனுடைய கருத்தை கவனித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் அதனுடைய கருத்து பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அவலம், மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன், தீமை செய்பவன், கெடுதி செய்பவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டு அல்லாஹிற்காக தொழுகை நடத்தப்படுவதை தடுப்பவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரன் இருக்க முடியுமா? அப்ப அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் எதற்காக கட்டப்படுகின்றன? அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்படுகின்றன. அல்லாஹுடைய இபாதத்துக்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளில் அந்த இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அங்கே நடக்க விடாமல் அங்கே வணங்குவதற்காக வரக்கூடிய மக்களை அந்த மஸ்ஜிதுகளில் இருந்து ஒருவன் தடுத்தான் என்றால், பொறாமையின் காரணமாக அல்லது வேறு காரணங்களுக்காக யார் அப்படி தடுக்கிறார்களோ அல்லாஹுவின் பார்வையிலே அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், வாலிம். ஏனென்றால் மஸ்ஜித் என்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்டது. அப்ப எந்த ஒன்று அதனுடைய நோக்கம் அங்கே நிறைவேறாமல் தடுக்கப்படுகிறதோ அப்படி தடுப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு கெட்ட மனிதர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய பெயர் அந்த மஸ்ஜிதுகளிலே கூறப்பட்டு அந்த மஸ்ஜிதுகளிலே தொழுகை நடத்த விடாமல் ஒருவன் தடுக்கிறான் என்றால் அவனை விட ஒரு பெரிய அநியாயக்காரன் யாரும் இருக்க முடியாது. மேலும் அந்த மஸ்ஜிதுகள் பாழாகுவதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வீடுகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹுடைய வீடு செழிப்பாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுடைய வீடுகளிலே அல்லாஹுடைய பெயர் கூறப்பட்டு அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் இவர்களோ அந்த மஸ்ஜிதுகளிலே அசுத்தங்களை வீசி, குப்பைகளை வீசி, மேலும் அந்த மஸ்ஜிதை இடிக்க வரக்கூடியவர்களுக்கு துணை போய் அந்த மஸ்ஜித் பாழாகுவதற்கு அவர்கள் வழிவகுக்குகிறார்கள். அத்தோடு எஞ்சியிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுகளின் இடங்களிலே தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளையும் அவர்கள் தடுக்கிறார்கள். இப்படி செய்பவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். சரி, இது மஸ்ஜிதுல் அக்ஸாவை குறித்து, யூதர்கள் அங்கே தொழுவதற்கு தடையாக இருந்த கிறிஸ்தவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருந்தாலும், கியாமத் வரை வரக்கூடிய இந்த செயலை செய்கின்ற கிறிஸ்தவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நடந்து கொண்ட அந்த நடத்தையை போன்று செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். குறிப்பாக நமது காலத்திற்கு இந்த வசனம் மிக பொருத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி? அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளிலே தொழ வரக்கூடியவர்கள் அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களின் கொள்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கையிலே இருக்கின்ற காரணத்தால் அங்கே அவர்கள் தொழ வருவதற்கு தடுக்கப்படுகிறார்கள். அதுபோன்று இவர்கள் விரும்பாத சில செயல்களை, அது குர்ஆனிலும் சுன்னாவிலும் உள்ள விஷயமாக இருந்தாலும் சரி, அதை செய்கின்ற காரணத்தினாலும் அந்த தொழுகையாளிகள் மஸ்ஜிதிற்குள் வந்து நிம்மதியாக தொழுவதிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள். ஆக இப்படி மஸ்ஜிதிலிருந்து தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் எச்சரிக்கைக்கு அவர்கள் கண்டனத்திற்கு, அல்லாஹுவின் கண்டனத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் இங்கே சொல்கிறான். அப்ப ஒன்று, ஒரு மஸ்ஜித் அதிலே வணக்க வழிபாடுகள் செய்யாமல் தடுத்தால் அவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு தகுதியானவர்கள். இரண்டாவது, மஸ்ஜிதை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அங்கே தொழ வரக்கூடியவர்களுக்குண்டான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் மஸ்ஜிதின் முத்தவல்லிகளாக இருந்து கொண்டு அங்கே தொழுகையாளிகளுக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்காமல், மஸ்ஜிதை சுத்தமாக பராமரிக்காமல், அந்த மஸ்ஜித் வீணாகும்படியாக அவர் அந்த மஸ்ஜிதை வைத்திருந்தால் அவரும் இந்த எச்சரிக்கைக்கு ஆளாகுவார். அப்ப தொழ வரக்கூடியவர்கள் அங்கே இபாதத்து செய்யக்கூடியவர்களை தடுத்தாலும் இந்த எச்சரிக்கைக்கு அவர் பொருத்தமானவராக ஆகுவார். அதுபோன்று அந்த மஸ்ஜிதை சரியாக பராமரிக்காமல், அந்த மஸ்ஜிதை சரியாக நிர்வகிக்காமல், சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல், மஸ்ஜிதனுடைய அந்த பராமரிப்புகளை செய்யாமல், அந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுடைய கட்டிடங்கள் எல்லாம் சிதிலமடையும்படியாக, அந்த கட்டிடங்கள் எல்லாம் பழமை அடைந்து அங்கே தொழ வரக்கூடியவர்களுக்கு இடையூறு தரும் விதமாக, உதாரணத்திற்கு மஸ்ஜிதை கட்டுவதற்குண்டான வசதி இருக்கிறது, ஆனால் பழைய அந்த கட்டிடத்திலேயே பழமைக்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள், மழை நேரத்திலே அங்கே தண்ணீர் தேங்குகிறது, அல்லது வெயில் நேரத்திலே அங்கு போதுமான அளவிற்கு மக்களுக்கு வசதி இல்லாத காரணத்தால் தொழ வரக்கூடியவர்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். இப்படி எந்த விதத்தில் அந்த மஸ்ஜித் பாழாகுவதற்கு துணை போனாலும் சரி, அந்த மஸ்ஜிதனுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டு அந்த வருவாய்களை தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துகிறார், மஸ்ஜிதுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவது கிடையாது. இப்படி மஸ்ஜித் பாழாகுவதற்கு துணை போனால் அவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு உரித்தானவர்களாக ஆகிறார்கள். என்ன எச்சரிக்கை? அது சாதாரணமான எச்சரிக்கை அல்ல, மிகப்பெரிய அநியாயக்காரன் என்ற எச்சரிக்கை. அப்ப அநியாயக்காரர்களிடம் கண்டிப்பாக அல்லாஹ் பழி தீர்த்தே ஆகுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அநியாயக்காரனுக்கு இந்த பூமியிலேயே இந்த உலகத்திலேயே தண்டனையை விரைவாக கொடுத்து விடுகிறான். சரி, உலாய்க மா கான லஹும் அய்யதுஹுலூஹா இல்லா காயிபீன். அப்ப யார் இப்படி செய்கிறார்கள், குறிப்பாக அந்த கிறிஸ்தவர்களை பற்றி நேரடியாக, அவர்கள் அதிசீக்கிரம் அந்த மஸ்ஜிதிற்குள் நுழைவதாக இருந்தால் பயந்தவர்களாகவே நுழையக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகுவார்கள். தங்களுக்கு என்ன நேருமோ என்று பயந்து அந்த மஸ்ஜிதிற்குள் நுழையக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் திரும்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டபடி, இன்று வரை கிறிஸ்தவர்கள் எப்போது இந்த வசனம் இறக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த அநியாயம் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது, ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு சாபத்தை இறக்கினான் என்றால், அன்றைய நாளிலிருந்து இன்று வரை இனி இறுதி நாள் வரை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் அவர்கள் செல்வதாக இருந்தால் பயந்துதான் செல்வார்கள், தங்களது உயிர் பொருளுக்கு என்னவாகுமோ என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இருந்த அந்த ஆதிக்கத்தை பிடுங்கி, யூதர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள், அந்த ஆதிக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடுங்கி அதை முஸ்லிம்களுடைய கையிலே கொடுத்தார். அதற்கு முன்பு யூதர்களுடைய கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்பினான். அப்படி திருப்பிய காரணத்தால் அவர்கள் ஏதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகை நடத்த வேண்டும் என்று வந்தாலும் கூட தங்களுடைய உயிரின் மீது பயந்தவர்களாகவே வரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே ஒரு முக்கியமான வரலாற்று இந்த நிகழ்விலிருந்து நாம் ஒரு படிப்பினை பெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுக்கு இந்த பெருமையும் அழிச்சாட்டியமும் அநியாயமும் அறவே பிடிக்காது. பெருமை, அழிச்சாட்டியம், அநியாயம் அவனுடைய அதிகாரிகளின் மீது எல்லை மீறுதல், அச்சு மீறுதல், பலவீனப்பட்டவர்களின் மீது கொடுமை செய்தல், இது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்று. இதை செய்பவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் பழி திருத்தி ஆவார். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் பிடுங்கியே தீர்ப்பான். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சுன்னா. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய நீதி இருக்கிறது. அநியாயக்காரர்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரங்களை விட்டு வைத்திருக்க மாட்டான், அவர்களை இந்த உலகத்திலேயே கேவலப்படுத்தியே தீர்வான். நிகழ்கால வரலாறுகளிலும் நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டு எங்களை எதிர்ப்பவர் யாரும் கிடையாது, எங்களுக்கு எதிராக யாரும் சதி செய்ய முடியாது, எங்களுக்கு எதிராக யாரும் சிந்திக்க முடியாது என்ற ஒரு மமதையில் இருந்து கொண்டு பலவீனமானவர்களை, குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்களை எல்லாம் அழிச்சாட்டியங்களை கொண்டு அநியாயங்களை கொண்டு அடக்குமுறையிலே வைத்திருந்தார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வரலாற்றிலே படிப்பினையாக காட்டினால் இறுதியில் அவர்களுடைய மரணம் எல்லாம் எப்படி அமைந்திருந்தது என்பதை. கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள், அதுவும் கேவலமான கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு உடைய மரணம் ஒரு மோசமான நிலையிலே அவர்களை வந்தடைந்ததை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சுன்னா. யார் நீதமாக நேர்மையாக ஒவ்வொருவருடைய உரிமையை கொடுத்து ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே ஆட்சியை கொடுப்பான். அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் கூட அவர்களை இந்த பூமியிலே உடனடியாக அல்லாஹ் தண்டித்து விட மாட்டான். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அநியாயங்கள் செய்ய ஒரு மனிதன் முற்பட்டானே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தவளை வைத்திருக்கிறான், அளவு வைத்திருக்கிறான். அந்த அளவு வரைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுத்திருப்பான். அந்த அளவை அவர்கள் கடந்து விடுவார்களே ஆனால் அவ்வளவுதான், அதற்கு மேல் ஒரு நொடி கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைக்க மாட்டான். அநியாயம் செய்பவர்கள் அதிவிரைவில் தெரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் எங்கே அவர்கள் திரும்ப போகிறார்கள், அவர்களது முடிவு எப்படி இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த அநியாயம் என்பது ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு மட்டுமல்ல சட்டம் அல்ல, அநியாயம் என்பது. ஒரு கணவன் மனைவியின் மீது அநியாயம் செய்தாலும் சரி, மனைவி கணவனின் மீது அநியாயம் செய்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் மீது அநியாயம் செய்தாலும் சரி, நண்பன் நண்பனின் மீது அநியாயம் செய்தாலும் சரி, அல்லது ஒரு பங்காளி இன்னொரு பங்காளியின் மீது அநியாயம் செய்தாலும் சரி, ஒரு அண்டை வீட்டுக்காரன் இன்னொரு அண்டை வீட்டுக்காரன் மீது அநியாயம் செய்தாலும் சரி, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மீது அநியாயம் செய்தாலும் சரி, கண்டிப்பாக அநியாயத்தின் முடிவை மிக மோசமாக அவன் சந்தித்தே தீர வேண்டும். அதிலும் குறிப்பாக பலவீனப்பட்ட ஏழைகளின் மீது, பலவீனப்பட்ட ஏழைகளின் மீது, அப்பாவிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, யாருக்கு வேறு வழியே இல்லையோ, தங்களது எதிர்ப்பை காட்ட முடியாது, தங்களது கருத்துக்களை சொல்ல முடியாது என்ற நிலையில் இருக்கிற அந்த பலவீனமானவர்கள், அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதற்காக, அவர்களின் மீது அவர்களால் பேச முடியவில்லை என்பதற்காக ஒருவன் அநியாயங்கள் அக்கிரமங்களை அவர்கள் மீது செய்வானேயானால் கண்டிப்பாக உண்மையிலும் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவான். மறுமையுடைய தண்டனையும் மிக பயங்கரமானது. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான், இதற்கு முன்பு மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்களின் கையிலே இருந்தது, அவர்களுடைய ஆதிக்கத்திலே அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். எப்போது புக்தனசர் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிப்பதற்காக வந்தானோ, யூதர்களின் மீது இருந்த பொறாமையின் காரணமாக, கோபத்தின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கிறிஸ்தவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிப்பதற்கு புக்தனசருக்கு துணை போனார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டையே இடிப்பதற்கு துணையாக நின்றார்கள். அதுபோன்று தங்களுக்கு எதிரிகளாக இருந்த அந்த யூதர்கள், அப்பாவிகளாக அந்த யூதர்கள் அநியாயமாக கொல்லப்படுவதற்கு அந்த முஹ்தனசருக்கும் அவருடைய ராணுவத்திற்கும் துணையாக இருந்தார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு சாபத்தை இறக்கினான் என்றால், லஹும் ஃபித் துன்யா கிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி அஸாபுன் அதீம், அவர்களுக்கு இந்த உலகத்திலே மிக இழிவான தண்டனை இருக்கிறது, மறுமையிலே மிக பயங்கரமான கடுமையான தண்டனை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தையும் பிடுங்கினார். இனி அவர்கள் உலக முடிவு நாள் வரை அங்கே செல்வதாக இருந்தால் பயந்து தான் அவர்கள் செல்ல வேண்டுமே தவிர, துணிவோடு தைரியமாக நிம்மதியாக அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்ப இந்த வசனத்திலிருந்து முஸ்லிம்களாகிய நாமும் படிப்பினை பெற வேண்டும். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவுதான் மெஜாரிட்டியை கொடுத்தாலும், ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தாலும், வசதியை கொடுத்தாலும் கூட, அந்த ஆட்சி அதிகாரங்கள் அந்த வசதி பெருமைக்கு நமக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது, அழிச்சாட்டியத்திற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது. அழிச்சாட்டியம் என்றால் தெரிகிறதா? அழிச்சாட்டியங்கிற வார்த்தை ரொம்ப பேருக்கு புரியுமா? தெரியல, புரியுதா? அழிச்சாட்டியம் சொன்னா, இது உதாரணம் சொல்றேன் பாருங்க. அழிச்சாட்டியம்னா என்ன அப்படின்னா, இந்த பொதுவா இந்த ரவுடிகள் செய்யற செயல்களுக்கு அழிச்சாட்டியம் என்று சொல்வார்கள். அப்படியே ஒரு 10-15 பேரோட வருவாரு, யாரும் அவர் கேட்க முடியாது, அவர் விரும்பினதெல்லாம் அடிச்சு குடப்பாரு, அவர் விரும்பினதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவாரு, விரும்பின ஆளுங்களை எல்லாம் அடிப்பாரு, யாரும் எடுத்து நின்று கேட்கக்கூடாது, கேட்டா அவங்களை கொலையே பண்ணிடலாம். இதுதான் அழிச்சாட்டியம். அடாவடித்தனம், அழிச்சாட்டியம், அடாவடித்தனம். இப்ப தமிழ் தற்காலிக அந்த பாசியில சொன்னதா இருந்தா அடாவடித்தனம், ரவுடிசம், இந்த மாதிரியான செயல்கள். இதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பொறுக்காத ஒரு செயல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்ன ரப்பக லபில் மிர்சா, அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், உமது இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சா, எதுவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், அநியாய காரணத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிட். அவன் அல்லாஹ்வுடைய அடியான் தான், தௌபா செய்கிறானா, திருந்துகிறானா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்புக்குண்டான நிவர்த்தி செய்கிறானா என்று அவனுக்கும் அல்லாஹ் ஒரு அவகாசத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட அந்த அளவை அவன் எட்டி விடுகிறானோ, அப்போது அவனுடைய பிடி வந்தால் வேதனையின் சாட்டைகளை மழையாக அல்லாஹ் பொழிவான். நாலா பக்கங்களிலிருந்து வேதனை அவனை சூழ்ந்து கொள்ளும். கேவலப்படுவான், கேவலப்படுவான். தன்னை விட பெரிய ஆட்சி அதிகாரம் உடையவர் யாரும் இல்லை, தன்னை யாரும் எதிர்க்க முடியாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் கேவலப்பட்டு உயிருக்கு பயந்து சின்னாபின்னமாகி ஒரு மோசமான மரணத்தை சந்திப்பார்கள் என்பதை அல்லாஹ் வரலாற்றிலே காட்டிக்கொண்டே இருக்கிறான். நம்புவதிலிருந்து ஃபிரௌனிலிருந்து ஷத்தாதிலிருந்து இன்னும் புஸ்தனத்தரிலிருந்து எத்தனையோ கொடியவர்கள் அவர்கள் முந்தைய காலத்திலே சென்றிருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்திலே அவர்கள் வாழ்ந்து இறந்திருந்தாலும் சரி, இப்போதும் இருந்தாலும் சரி, பார்ப்பதற்கு வேண்டுமானால் கொஞ்ச நேரத்திற்கு அவர்களை பார்க்கும் மக்கள் எல்லாம் பயப்படுவதை போன்று, அவர்களுக்கு மக்கள் எல்லாம் அடங்கி இருப்பதை போன்று, யாரும் அவர்களை எதுவும் செய்ய முடியாததை போன்ற ஒரு பெரிய தோற்றம், ராணுவ பலம், அதுபோன்று உளவுத்துறையின் படைபலம், இப்படி என்னென்னவோ அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டான் என்றால் அந்த தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் வந்துவிட்டால் அடுத்து அவர்களுக்கு சாதகமாக யாரும் மாற முடியாது. அப்ப அல்லாஹ் நாடினால் அவனுடைய அடியார்கள் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவர்களுக்கு பாடத்தை கொடுப்பான். அநியாயம் செய்யக்கூடிய மக்களை நிச்சயமாக தடுப்பான் அவனுடைய அடியார்களின் சிலரை கொண்டு. அப்படி அவன் தடுக்கவில்லை என்றால் இந்த பூமியே சின்னாபின்னமாகிவிடும், நாசமாகிவிடும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களோ பெரும்பான்மையோ அல்லது ஏனைய வசதிகளோ பெருமைக்கு நமக்கு துணை போய்விடக் கூடாது, அடிச்சாட்சியத்திற்கு நம்மை தூண்டிவிடக் கூடாது, பிறர் மீது அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்வதற்கு நம்மை தூண்டிவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்திலே மிக கண்டிப்பாக இருக்கிறார். அப்ப நீதம் என்று பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்துக் கொடுத்த அல் கிலாபத்து அலா மின்ஹாஜின் நுபுவா, நபித்துவத்தின் வழியிலே அமைந்த கிலாபத், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கிலாபத், உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத், உஸ்மானுல் கனி அவர்களுடைய கிலாபத், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே முஸ்லிம்கள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு தனி சலுகைகளோ, காஃபிர்கள் என்ற காரணத்தால் அவர்கள் மீது கடுமையான சட்டங்களோ என்று இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை அவனுடைய வேதத்தில் இறக்கினானோ அதை தவிர அவர்களிடத்திலே வேறு சட்டங்கள் இருக்காது. சாதக பாதகம் என்றால் அல்லாஹ் எதை சாதகமாக்கினானோ எதை பாதகமாக்கினானோ அதுதான் அங்கே இருக்குமே தவிர அதற்கு மேல் அதிகமாக தங்கள் புறத்திலிருந்து தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மக்களை அடக்குவதற்காக, மக்களை கட்டுப்படுத்துவதற்காக எந்த விதமான சட்டங்களும் ஹலீஃபாக்களிடத்திலே இருந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வகுத்துக் கொடுத்தார்கள், மன் கதல முஆஹிதன் ஃபலம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா வ இன்ன ரிஹஹா லதூஜன் மின் மசீரதி கதா வ கதா. ஒரு மனிதன் இஸ்லாமிய நாட்டிலே வாழக்கூடிய, முஸ்லிம்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய ஒரு ஒப்பந்தக்கார காஃபிரை கொன்றுவிட்டால், முஸ்லிம் நாடிலே வாழக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு ஜின்னி என்று சொல்லப்படும், அல்லது முஆஹித் என்று சொல்லப்படும், அல்லது காஃபிர் நாட்டில் வாழக்கூடிய ஒருத்தர் முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய தன்னுடைய இரத்த உறவுகளை சந்திப்பதற்காக அந்த முஸ்லிம் நாட்டுடைய அனுமதி பெற்று அந்த இரத்த உறவுடைய அந்த பாதுகாப்பிலே அவர்களுடைய அனுமதியோடு அந்த வீட்டிலே அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இப்படி வந்த ஒருவரை ஒரு முஸ்லிம் கொன்றுவிட்டால், ஒரு காழ்ப்புணர்ச்சியினாலே அவன் கொன்றுவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியும். அந்த சொர்க்கத்தின் வாடையும் இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட, அதாவது 500 மைல் தொலைவில் இருந்தாலும் கூட சொர்க்கத்தின் நறுமணம் கிடைக்கும். ஆனால் நமது முஸ்லிமான நாட்டிலே முஸ்லிம்களுடைய அரசாங்கத்திற்கு கீழே முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை பெற்று வசிக்கக்கூடிய ஒரு காபிரை ஒரு முஸ்லிம் கொன்றுவிட்டால், அவன் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. யோசித்து பாருங்கள், இதை விட ஒரு நீதமான தீன் இருக்க முடியுமா? இதை விட ஒரு பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கக்கூடிய முஸ்லிம்களின் நாட்டிலே மைனாரிட்டியாக காபிர்களின் உயிருக்கு பொருளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு தீன், ஒரு மார்க்கம் அரசாங்கம் அல்ல, தீனே அவர்களுடைய அரசாங்கத்திற்கு இப்படிப்பட்ட சட்டத்தை கொடுக்கிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமை விட ஒரு சிறந்த மார்க்கத்தை இந்த உலக மக்கள் தேட முடியுமா? இஸ்லாமி தீனன் பலையும் பலவும் முட்டாளை தவிர, மடையனை தவிர, கிறுக்கனை தவிர வேறு யாரும் இஸ்லாமை தவிர வேறொன்றை தனக்கு மார்க்கமாக தேட மாட்டார்கள். அவர்களது பேரை கேட்டாலே ரோமர்கள் பாரசீகர்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள். உமருடைய படை வருகிறது என்றாலே போதும், ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு தளபதி சொல்லிட்டாரு, பெருமை நம்முடைய மதிப்பு என்ன ஆகும் என்பதற்காக போருக்கு வர மாதிரி வருவாங்க. ஆனா கண்டிப்பா தோற்போம் என்ற உறுதியோடு தான் இருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலேயே படையை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருவாங்க தளபதிகள் எல்லாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமருக்கும் உமருடைய படைகளுக்கும் ஒரு கண்ணியத்தை, வீரத்தை, ஒரு மதிப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால் அது அவர்களிடத்திலிருந்து ஆயுதத்தின் காரணமாக அல்ல, அவர்களிடத்திலிருந்து அந்த நீதத்தின் காரணமாகவும் தக்குவாவின் காரணமாகவும். சரி, இந்த உமர் பாரும் மதினாவிலிருந்து இவர்கள் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? பலஸ்தீனுக்கு வருகிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த சாவியை உமரிடம் தான் நாங்கள் ஒப்படைப்போம், பிறகு எல்லாம் வாங்கி என்று யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் முடிவு செய்து விட்டார்கள். இப்ப என்ன, முஸ்லிம்கள் சிரியா நமக்கு சொந்தமாகிவிட்டது, ஷாம் சொந்தமாகிவிட்டது, பூமி நமக்கு சொந்தமாகிவிட்டது, பயந்து பயந்து வியாபாரிகளாக வந்த நாம் இப்போது இந்த சிரியாவையே அடக்கக்கூடிய அளவில் அரபுகள் எப்படி வருவார்கள்? யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பிலே வந்து சிரியாவிலே ஷாமிலே வியாபாரம் செய்துவிட்டு திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று எப்படி, பிலாது ஷாம் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரை ரோம பேரரசின் ஆட்சியிலே இருந்த அந்த ஷாமை, பிலாது ஷாமை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஒரு சிறிய படையை கொண்டு. இவர்கள் குறைந்த எண்ணிக்கைதான், ஆனால் இவர்களை எதிர்த்து பேசுவதற்கு எந்த மெஜாரிட்டிக்கும் தாக்கத்து கிடையாது என்ற அளவுக்கு அவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே புகுகிறார்கள். அப்ப சில பேர் விரும்புறாங்க நம்ம இனி எங்க வேணாலும் தொட வேண்டித்தான என்பதாக என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவருடைய சர்ச்சுக்குள்ளாரையும் நம்ம தொழுதுலாமா என்ன நீயத்தில் வேலை என்ன வருது, இனி சர்ச்சை இருக்கக்கூடாது, இனி சர்ச்சை இருக்கக்கூடாது, எல்லா சர்ச்சும் மஸ்ஜித் ஆகணும். வேகம் வரதான் செய்யும், வரலாம், ஆனா அந்த வேகம் நியாயமான வேகமா, அல்லாவால் அனுமதித்த வேகமா, அங்கேதான் ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு கட்டுப்பட போகிறான். அவனுடைய அந்த மார்க்கப்பற்று காழ்ப்புணர்ச்சியாக மாறிவிடக் கூடாது, அவனுடைய மார்க்கப்பற்று துவேஷமாக மாறிவிடக் கூடாது, அவனுடைய மார்க்கப்பற்று பழிதீர்க்கும் உணர்வாக மாறிவிடக் கூடாது. ஒலா எஜிரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅ்திலு யஅ்திலுஹு அக்ரமு தக்வா. உங்களுக்கு ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு உங்களை அநியாயம் செய்ய தூண்டிவிட வேண்டாம். அநியாயம் செய்ய உங்களுக்கு துணை நின்று விட வேண்டாம். சில பேர் என்ன சொன்னாங்க, இத நம்மள ஆரம்பிச்சோம்னா கலீஃபா அடி பின்னிடுவார், உமருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா சும்மா விட்டு விடுவாரா கலீஃபாட்ட சொன்னாங்க. கலீஃபா இனி ஊரே நம்ம ஊரா போயிருச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸா போற வரைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, ஏன்னா அப்பதான் வெற்றி கொண்டிருக்கிறாங்க, எங்கேயும் மஸ்ஜிது கட்டப்படல, இந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு இருக்குது, இது ஓரத்துல நம்ம லோகத்தை தொழுதுட்டு போயிடலாமா அப்படியே அப்படிங்கிறாங்க. எப்படி இது ஓரத்துல அப்படியே நம்ம லோகத்தை தொழுதுட்டு போயிடலாமே சொல்லி பாதிரிகளுக்கு சொல்லவா வேண்டும், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்க வேணாலும் நீங்க தொழுங்கன்னு சர்ச்சு தொடர்ந்து விட்டுட்டாங்க. அப்ப உமரது எல்லா உள்ளாரையும் போயிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அடக்குமுறையின் அடிப்படையில் உள்ளாரப்பட அவங்களே விரும்பி கூப்பிடுறாங்க, எங்க வேணாலும் நீங்க தொழுது கொள்ளுங்களேன்னு சொல்லி போயிடுறாங்க. போனவங்க திரும்ப போன வேகத்துல திரும்ப அதே வேகத்துல வெளியே வர்றாங்க. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், உமர் மட்டும் அந்த தொழுது முடிச்சுட்டாரே அடுத்து பார்த்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எங்க கலீஃபா தொழுதோ, ஏன்னா இது இது எங்களுக்கு வேண்டும் என்று அடுத்து வாங்கிடலாம் என்னென்னமோ என்ன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமருக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருந்தா, சுப்ஹானல்லாஹ். உள்ளார போனவங்க வேகமா வர்றாங்க, நான் இங்க தொழுக மாட்டேன், எங்கேயாவது ஒரு பொது இடத்துல வேணா தொழுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன், நாளை முஸ்லிம்கள் எங்களது ஹலீஃபா தொழுத இடம் என்று இந்த இடத்தை அவர்கள் சொந்தம் கொண்டாடி உங்களிடமிருந்து அநியாயமாக பறித்துவிடக் கூடாது. எங்களது முஸ்லிம்கள் இந்த இடத்திலே எங்களது ஹலீஃபா தொழுத இடம், இது எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது, உங்களிடமிருந்து அநியாயமாக பறித்துவிடக் கூடாது. அல்லது எந்த ஒரு முஸ்லிமும் கிறிஸ்தவர்களின் சர்ச்சுகளிலே தொழுந்துவிட்டு இது நாங்கள் தொழுந்துவிட்ட இடம், இது மஸ்ஜிதாக ஆகிவிட்டது, இனி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று உங்களது இடத்தை உங்களிடமிருந்து பறித்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் இங்கே தொழமாட்டோம், எங்கேயாவது ஒரு தனி இடத்துல போய் நாங்கள் தொழுதுகிறோம். எப்படி நீதத்தை பேணினார்கள் பாருங்கள், ஹக்கை எப்படி பேணினார்கள் பாருங்கள். வரலாற்றில் இன்னொரு நிகழ்ச்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்லாமிய மன்னர் மஸ்ஜித் நபவியை விசாலப்படுத்த அவர் விரும்பிய போது எல்லா மக்களையும் கூப்பிட்டு, மஸ்ஜித் நபவியை ஒட்டி வசித்துக் கொண்டிருந்த வீட்டார்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி மஸ்ஜித் நபவி வரக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு பத்தாவது அளவுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குது, நீங்கள்லாம் உங்களுடைய நிலத்தை உங்களுடைய விருப்பத்தோட விற்றுவிட்டீர்கள் என்றால் நம்ம அதை விசாலப்படுத்தி தொழுகையாளிகளுக்கு சௌகரியம் செய்யலாம் என்பதாக கோரிக்கை வைக்கும் போது, சரி மன்னர் கேட்கிறாரு, நன்மையான காரியத்துக்கு கேட்கிறாரு, தனக்காக கேட்கலன்னு சொல்லி எல்லாரும் தெரிவிக்கிறோம் என்று ஆசைப்படுறாங்க. அப்ப அவர்கள் என்ன விரும்பினார்களோ விலை, அதை விட அதிகமான விலையை கொடுத்து மன்னர்கள் மன்னராயிருந்தவர் வாங்கி மஸ்ஜிதுக்கு வக்ஃபு செஞ்சு விசாலப்படுத்துறாரு. இது எல்லா காலத்திலும் மன்னர்களுடைய அந்த ஒரு அமைப்பாக இருந்துச்சு, அவங்க விரும்புறதை விட அதிகமாகவே கொடுப்பாங்க. இன்று மஸ்ஜித் நபவியுடைய விசாலத்திலையும் சரி, அதே போல ஹரம் ஷரீஃபுடைய விசாலத்திலையும் சரி, அதுக்கு என்ன மார்க்கெட் வேள்வியோ அந்த வேள்வியிலிருந்து அதிகமா அவர்கள் என்ன விரும்புறாங்களோ அதை விட அதிகமாகவே கொடுத்துதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இருப்பதாக நமக்கு நம்ப தகுந்த தகவல்களின் மூலமாக அறிய வருகிறோம். ஆனா ஒரு கிழவி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு கிழவி ஒருத்தங்க இருந்தாங்க, நாம் மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய நபியுடைய மஸ்ஜிதை விட்டு தூரமாக போக எனக்கு ஆசை கிடையாது, நான் மௌத்தா போற வரைக்கும் இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், இதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்ல, நாடி இருந்தாலும் என்ன செய்திருக்கலாம், பிடுங்கி இருக்கலாம் அல்லவா, முடியும். பெரிய குடும்பம் இருந்தாலே புடுங்கிறதுக்கு அவங்களுக்கு தான அந்த தாக்கத்து இருக்குது. ஆனா ஒரு சாதாரண கிழவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த விட்டு விடுங்கள், அவளை அவளுடைய விருப்பத்தோடு விட்டு விடுங்கள், எதுவுமே செய்யாது. எனவே அந்த பகுதியில் உள்ள ரெனிவேஷனை நிறுத்தி வச்சிருந்தார் மன்னர், எல்லா பகுதியும் ரெனிவேஷன் முடிஞ்சு கொண்டு வருது, அந்த பகுதியை மட்டும் டிஸ்டர்ப் செய்யாம விட்டுக் கொண்டிருக்கிறார். அதிகாரிகள் கேட்கிறாங்க, மன்னரே ஒரு கட்டளை போடுங்க, இதெல்லாம் சும்மா இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம எடுத்துடலாம் வச்சிடலாம், அவங்களுக்கு வேற கொடுத்துடலாம், இதை விட 10 மடங்கா 15 மடங்கா கொடுத்துடலாம் சொல்லிட்டு மன்னருடைய உத்தரவு கடைசி வரைக்கும் வரல. அந்த பெண்ணு மௌத்தா போறாங்க, அதுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுக்கு சேருது, வாரிசார்கள் திரும்ப திருப்தியோட மன்னருக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பகுதியில் ரெனிவேஷனை முடிக்கிறார்கள். இப்படி நிறைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நீதத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேரம். நீதவான்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போதும் அவன் உதவி செய்வான், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் துணை நிற்க மாட்டான். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் இன்னல்லாஹு வாஸிஉன் அலீம். கிழக்கும் மேற்கும் அல்லாஹுவிற்கு தான் சொந்தம், எனவே நீங்கள் எங்கே உங்களது முகத்தை திருப்பினாலும் சரி அங்கே அல்லாஹுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக நன்கறிந்தவன். இப்ப இந்த வசனத்திற்கும் முந்தைய வசனங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே மக்காவிலே இருந்த போது அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு காபத்துல்லாவில் தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களது சிபிலாவோ மஸ்ஜித் அக்சாவை பார்த்திருந்தது, ஹிஜ்ரத்திற்கு நெருக்கமான காலமாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்தும் வந்து விட்டார்கள் இங்கே மதீனாவிற்கு. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிப்லாவுடைய சட்டத்தை மட்டும் அப்படியே வைத்திருந்தான், நீங்க மதீனா வந்துட்டாலும் கூட நீங்க காபாவை முன்னோக்காமல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கியே நீங்கள் தொழுது கொண்டு இருங்கள். எதற்காக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டங்களில் எத்தனையோ நுட்பங்கள் இருக்கலாம், யூதர்கள் முஸ்லிம்களோடு நெருங்க வேண்டும், நாம் முன்னோக்கக்கூடிய கிபிலாவை தான் இவர்களும் முன்னோக்குகிறார்கள். எனவே நமக்கும் அவர்களுக்கு இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. தெருங்கி போவோமே, இந்த நபியை பற்றி தெரிந்து கொள்வோமே, இந்த வேதத்தை பற்றி தெரிந்து கொள்வோமே என்று அவர்கள் முஸ்லிம்களோடு நெருங்குவதற்காக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே விதத்தில் தான் வைத்திருந்தான். ஆனால் இந்த யூதர்களுக்கு இருந்த பெருமை, அவர்களுக்கு இருந்த அந்த பொறாமையும் அவர்களை நேர்வழியின் பக்கம் திரும்பாமல் அவர்களை தடுத்துக் கொண்டே இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆணவத்தை தூண்டியது என்றால், இந்த பாருங்க, இந்த முஸ்லிம் பசங்களுக்கு புது மார்க்கமும் உன்னை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனா பாருங்க கிபிலா அவங்களுக்கு ஒண்ணு இல்லையே, நம்ம முன்னோக்கிற கிபிலா வந்தாலும் அவங்க முன்னோக்குறாங்க, எப்படி பெருமை பேச தூண்டியது? ஒரு மார்க்கம் சொன்னா ஒரு கிபிலா இருக்க வேணாம், பாருங்க கிபிலா இல்லங்க அந்த பசங்களுக்கு, நம்ம முன்னோக்கிற கிபிலா வந்தா முன்னோக்கிட்டு இருக்காங்க, அப்ப என்ன தெரிஞ்சாலும் நம்மள்ட்ட தான் அவங்க வந்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு பெருமை அவர்களுக்கு தலைக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதிலே ஒரு நிரடலாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த கிறிஸ்தவ இந்த யூதர்கள் இப்படி பெருமையில் இருக்கிறார்களே, அதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்திய அந்த காபாவை முன்னோக்கியே நம்முடைய தொழுகையின் கிபிலா அமைந்து விட்டால் நன்றாக இருக்குமே. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விடாதா என்று அவர்கள் வானத்தை தொழுகையிலேயே பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் யூதர்களுடைய பெருமை, அவர்களுடைய ஆணவம், அவர்கள் முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய கிபிலா முஸ்லிம்களுடைய தொழுகையையும் முஸ்லிம்களுடைய மார்க்கத்தையும், அதாவது முஸ்லிம்களுடைய மார்க்கம் என்றால் யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம். அது இழிவாக பேசியது. இன்னொரு பக்கம் தனது நபி அவர்களுடைய விருப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அமைத்தான், ஃபலன் வல்லி என்னக கிப்லதன் தர்வாஹா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறார், நபியே எந்த கிபிலா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கிபிலாவின் பக்கமே உங்களை திருப்புவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நபியின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்த முஹப்பத், அல்லாஹ்வுடைய அந்த நபியினுடைய முஹப்பத்துக்காக நபியினுடைய விருப்பத்திற்காக அல்லாஹ் கிப்லாவையே மாற்றிவிட்டான், நசக் பண்ணிவிட்டான். பல நுவல்லி என்னக கிப்லதன் தர்வாஹா, எந்த கிப்லாவை மகிழ்ச்சி அடைவீர்களோ திருப்தி அடைவீர்களோ நபியே அந்த கிப்லாவின் பக்கமே உங்களை திருப்பி விடுவோம். அப்ப இன்று சில பேர் நபியினுடைய கண்ணியத்தை புரியாமல் நபியினுடைய கூற்றுகளை எல்லாம் குரானுக்கு முரணானது, குரானுக்கு எதிரானது என்று பேசுகிறார்கள். அதுபோன்று நபியினுடைய அந்த கண்ணியத்தை உணராமல், நபியினுடைய அந்த சிறப்பை உணராமல் அவர்களை ஒரு சாதாரண ஒரு வெறும் ஒரு தூதை எடுத்துச் சொல்வதற்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷினை போல, எப்படி செய்தியை பேசுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு மிஷின் மாதிரி அவர்களை கற்பனை செய்கிறார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அகீதா, ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இருக்கக்கூடாது. இது அந்த தூதரின் மீது அல்லாஹ் வைக்க சொன்ன மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் மிகவும் எதிரான ஒன்று. குர்ஆன்ல சூரத்துல் ஃபத்ஹில நீங்கள் படித்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாகவே சொல்கிறான், இந்த நபியை நீங்கள் மிக மரியாதையாக நடத்த வேண்டும் என்று குர்ஆனில் என்ன சொல்கிறான், ரொம்ப கம்பீரத்தோட ரொம்ப கண்ணியத்தோடு இந்த மாதிரி இந்த நபியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட வசனங்களுக்கெல்லாம் எதிரானது அல்லாஹ்வே அந்த நபியினுடைய விருப்பத்திற்காக பொருத்தத்திற்காக கிப்லாவையே அல்லாஹ் மாற்றி விடுகிறான். நீங்கள் என்னை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதும் என்று நினைக்காதீர்கள், எனது ரசூலையும் நீங்கள் திருப்தி அடைய செய்ய வேண்டும், எனது தூதரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். வலவு அன்னஹும் எவ்வளவு அன்புதஹும் வலவு அன்னஹும் எவ்வளவு அன்புதஹும் ஃபஸ்தஃபர்ல்லாஹ் வஸ்தஃபர லஹுமுர் ரசூல் வலவு அன்னஹும் எவ்வளவு அன்புதஹும் ஜாவூக ஃபஸ்தஃபர்ல்லாஹ் வஸ்தஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாப ரஹீம். நபியுடைய காலத்திலே வாழ்ந்த சில பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம், எப்படி அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் அல்லவா, என்ன செய்திருக்க வேண்டும் நபியே, உங்களது சமூகத்திற்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும், உங்களது முன்னிலையிலே அவர்கள் வந்து ஆஜராக இருக்க வேண்டும். ஆஜராக இருந்து அல்லாஹ் விடத்திலே அவர்களும் பாவம் மன்னிப்பு தேடி அவர்களும் யாரெல்லாம் நாங்கள் தவறு செய்துவிட்டோம், ஈமான் கொண்டதற்கு பிறகு இந்த நபியை விட்டு ஓடிவிட்டோம், ஈமான் கொண்டதற்கு பிறகு இந்த நபிக்கு துணையாக இல்லாமல் நாங்கள் விலகி இருந்தோம் என்று அல்லாஹ்விடத்திலும் பாவம் மன்னிப்பு தேடி வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் தூதராகிய நீங்களும் அல்லாஹ்வே உன்னை விட்டு சென்ற இந்த அடியார்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள், இவர்களது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று தூதரும் அவர்களுக்காக பிழை பொறுப்பு செய்தால் அந்த மக்கள் அல்லாஹுவை கருணையாளனாக பாவம் மன்னிப்பு செய்பவனாக கண்டிருப்பார்கள். அப்ப தூதர் தேவையில்லை என்றால் தூதர் வெறும் செய்தியை கொடுத்ததற்கு பிறகு அவர் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள். அப்ப தூதருடைய கண்ணியத்திற்கு குறைவு செய்யும் விதத்தில எந்த ஒரு செயலையும் ஒரு முஸ்லிம் செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தானே ஆனால் அவனுடைய அமல்கள் நாசமாகிவிடும், ஈமான் நாசமாகிவிடும். எந்த அளவுக்கு சப்தத்தை கூட பேசுவது கூட நபியினுடைய சப்தத்திற்கு அதிகமாக குரலை உயர்த்தி பேசிவிடக் கூடாது. அப்படி பேசினால் உங்கள் அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். நீங்க ஒருத்தர் மற்றவர்கிட்ட பேசும் பொழுது சத்தத்தை உயர்த்தி ரொம்ப ஆசுபுஜன் பேசுற மாதிரி கடுமையா பேசுற மாதிரி சத்தத்தை உயர்த்தி பேசுற மாதிரி நபி இடத்துல நீங்க பேசக்கூடாது. தாழ்வாகவே நீங்கள் பேச வேண்டும். இந்த சூரத்துல் ஹுஜுராத்துல நம்ம பேசும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆயத்தை கேட்டவுடன் ஒரு சஹாபி என்ன செய்தார், பெரிய சஹாபி வீட்டுல போய் கதவு கூட்டிக்கிட்டார். அவ்வளவுதான், அல்லாமல் சத்தியமா நீ வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன், நான் நரகவாசியா போயிட்டேன்னு அழுது உட்கார்ந்துருக்கிறார். தொழுகைக்கு வர்றதுல வெளியவே வர்றதுல ஊட்டம் கூட்டிக்கிட்டாரு. இவ்வளவு நெருக்கமான சாமி ஆளை காணும்னு கேட்டா யார சூழல்லா, இந்த வசனம் இறங்குனதுலேருந்து யாரையுமே அவர் பாக்குறது நல்லா பயந்துட்டு வீட்டுலயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்காக வேண்டி ஆளாங்க இங்க இருந்து நீங்க போய் சொல்லுங்க. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவருடைய உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவர். அவருடைய குரலே அது, சில பேருடைய குரலே அப்படி இருக்கும், பேசும்போது சத்தம் உயரம் உயரமாக இருக்கும். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவரை அல்லாஹ் நினைத்திருக்கிறார் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்பினவுடன்தான் அவர் ரசூலுல்லாஹ் பார்க்க வரும்போது எப்படி இப்படிப்பட்ட நச்சதி கிடைச்சிருக்கிறது, யார் ரசூலுல்லாஹ் நான் அழிஞ்சு விட்டேனா, நான் நாசமாகி விட்டேனா, அல்லாஹ் என் மீது கோபித்துக் கொண்டானா, எனது அமல்கள் எல்லாம் நாசமாகி விட்டதா, எத்தனை முறை உங்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசியிருக்கிறேனே, அந்த பயத்தோடு வந்திருக்கிறார். இதான் வந்து ஈமான், இதான் தக்குவா. எது தக்குவா இல்ல, எது ஈமான் இல்ல, துணிவு கொள்வது, பெருமை கொள்வது, அனிச்சாத்தியமாக ஒரு அநியாயமாக பேசுவது, இது வந்து ஈமானுக்கு அழகல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், இந்த யூதர்கள் இப்படி பேசின உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிபிலா அப்ப மாத்தும் போது அவங்க என்ன பேசினாங்கன்னு சொன்னா, என்னடா இப்படி பேச ஆரம்பிச்சாங்க, எப்படி அடுத்து பிள்ளாரி வரும்போது என்னடா பெரிய மார்க்கம் சொன்னாங்க, கிபிலாவை வச்சிருந்தாங்க, திடீர்னு ஒரே நேரத்தில் கிபிலாவை மாத்திட்டாங்க, இது என்னடா மார்க்கம், இது திடீர்னு நினைச்சா இப்படி முன்னோக்குவாங்களா, நினைச்சா இப்படி முன்னோக்குவாங்களா, இது என்னடா மார்க்கம் சொல்லி இப்படி கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொன்னாரு, கிழக்கும் மேற்கும் எனக்கு சொந்தமானதுதான், நான் எங்கே முன்னோக்கு சொல்கிறேனோ அங்கே முன்னோக்குவது எனது அடிமைகளாகிய உங்கள் மீது கடமை, பயணமாக்கு வந்தும் சம்ப வச்சுக்கொள்ளலாம், என் கட்டளைப்படி நீங்கள் எங்கே முன்னோக்குகிறீர்களோ அங்கே எனது கிபிலா இருக்கிறது, அங்கே என் முகம் இருக்கிறது, அங்கே நீங்கள் என்னை அடையப் போகிறீர்கள், என் பொருத்தத்தை அடையப் போகிறீர்கள். அதை விட்டுவிட்டு எனது அடியார்களாகிய நீங்கள் எல்லா திசைகளும் எனது கட்டுப்பாட்டுக்குள்ளவை, அந்த திசைகளுக்கு மத்தியில் உள்ளவை எனது கட்டுப்பாட்டுக்குள்ளவை, நீங்கள் என்னை மீறி என் கட்டளை இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டால்தான் உங்களது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது, அது கிபிலாவாக ஆகாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் இது சொல்கிறான், நீங்கள் எங்கே முன்னோக்கினாலும் சரி அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. எங்கே முன்னோக்கினாலும் என்றால் எங்கே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டாலும் அங்கே முன்னோக்கினால், அது கிழக்காக இருக்கட்டும் மேற்காக இருக்கட்டும். இந்த வசனத்திலிருந்து இன்னும் சில விளக்கங்களையும் நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துல நமக்கு எங்கே ஒரு நெருக்கடி இருக்குமோ அங்கே ஒரு விசாலமும் இருக்கும், அந்த நெருக்கடியோடு ஒரு விசால ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு சுதந்திரமும் இருக்கும், அந்த சுதந்திரமும் அல்லாஹ் கொடுத்த அடிப்படையிலே அமைந்திருக்கும். இப்ப நாம் தொழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக காபா எந்த திசையில இருக்கிறதோ அந்த திசையிலே நாம் முன்னோக்கி தொழ வேண்டும். சரி, ஃபர்தான தொழுகைய நம்ம அதே போல பேணி இறங்கி எங்க இருக்கிறோமோ அங்க கிப்லாவை பார்த்து இறங்கி தொழுகிறோம். சரி, ஒரு முஸ்லிம் நஃபிலான தொழுகை அதிகமாக தொழ வேண்டும் என்று விரும்புகிறான், பிரயாணத்திலே செல்கிறான், வாகனத்திலே செல்கிறான், நடந்து சென்று கொண்டிருக்கிறான், தொழ வேண்டும் என்று விரும்புகிறான். நஃபிலான தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். உனது நஃபிலான தொழுகையில நீ பயணத்திலே செல்லும் பொழுது உனது வாகனம் எந்த திசையில் முன்னோக்கி செல்கிறதோ, உனது வாகனம் எந்த திசையில் முன்னோக்கி செல்கிறதோ அதே திசையிலே நீ தொழலாம். பயணமா துவல்லு சத்தம்மா வஜுகுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். பயணத்தில் அவர்கள் செல்லும் பொழுது தங்களுடைய குதிரையிலேயோ தங்களுடைய ஒட்டகத்திலேயோ அல்லது தங்களுடைய கழுதையிலேயோ நபிலான தொழுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காபாவை நோக்கி தன்வீர் கட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறமா வாகனத்தை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். வாகனம் சென்று கொண்டே இருக்கும், அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். அந்த வாகனம் எந்த திசையில போதோ, பாதை எந்த திசையில அமைஞ்சிருக்கிறதோ அந்த திசையிலே தொழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது, கிபிலாவைத்தான் முன்னோக்க வேண்டும் என்று அங்கே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகையையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அடுத்து இன்ன அல்லாஹ் வாசிஉன் அலீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக விசாலமானவன், நன்கு அறிந்தவன். அப்ப அல்லாஹ் விசாலமானவன் என்றால் அவனுடைய இல்ம் அவனுடைய அடியார்களை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய அருள் அடியார்களை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய கருணை அடியார்களை சூழ்ந்திருக்கிறது. எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ்வுடைய அந்த விசாலமான கருணையிலிருந்து வெளியேறிவிட முடியாத அளவிற்கு அல்லது அந்த விசாலமான கருணையை அடைய முடியாத அளவிற்கு எந்த ஒரு படைப்புமே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாஸிஉன் பிஃப்லிஹி வ மன்னிஹி வ கரமிஹி வ ஜூதிஹி. அல்லாஹ்வுடைய விசாலம் எப்படிப்பட்டது என்றால் அவருடைய அந்த கருணை, அவருடைய அன்பு, அவருடைய அந்த கொடைத்தன்மை எல்லா படைப்புகளையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவ்வளவு விசாலமானது. அலீமுன், நன்கு அறிந்தவன் அல்லாஹு தஆலா. எதை ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், எந்த இடத்திலே கொடுக்க வேண்டும் என்ற எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சட்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த சட்டத்திலே என்ன நன்மை இருக்கிறது என்பதை அறிந்தவன். ஒரு சட்டத்தை மாற்றுவதாக இருந்தாலும் அதைவிட சிறந்த சட்டத்தை கொண்டு வருவதற்குண்டான நுட்பத்தை ஞானத்தை அல்லாஹ் அறிந்தவன். அப்ப சில அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சில அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை, சில அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக கொடுத்திருக்கிறான், சில அடியார்களுக்கு குறைத்து கொடுத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புல பல வித்தியாசங்களை, ஏற்றத்தாழ்வுகளை நாம் பார்த்தாலும் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுக்கும் ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன். அவனுடைய இல்ம் மிகப்பெரிய ஒரு ஆழமான ஞானத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு செயலும் அமைந்திருக்கும். வெளிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது சில நேரத்தில் அதனுடைய அந்த காரணம் நமக்கு தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம். இப்படி நம்ம பார்க்கறதுக்கு என்னடாது இவர் நல்லாதான தொழுகிறார், ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு, இவர் ஒண்ணுமே செய்யறது இல்லையே, இவன் ஏன் இப்படி நல்லவனா இருக்கிறான், இவன் ஏன் இப்படி வசதியா இருக்கிறான். வெளிரங்கத்தில் நாம் பார்ப்பதற்கு நமக்கு எது தோன்றலாம், ஆனால் அதை கொண்டு வெளிரங்கத்தில் நமக்கு தோன்றுவதை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுவை குறை சொல்லி விடுவதோ அல்லாஹுவின் விதியை ஏசி விடுவதோ படித்து விடுவதோ கூடாது. தான் விஷயத்தில் இருந்தாலும் சரி, பிறருடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கொடுத்தானோ அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதை தடுத்தானோ அவனுடைய ஞானத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்ததை கொண்டு அவன் பொருத்தத்தை தேடி அதில் அவன் திருப்தியை தேட வேண்டும். இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். அதே போல இதற்கு முன்னாடி வாசி என்ற அந்த சிபத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், விசாலம் என்ற சிபத்தை. அப்ப அதனால ஒரு முஸ்லீம் எப்போதுமே நிராசை அடைந்துவிட தேவை கிடையாது. உலகத்தை அல்லாஹ் படைச்சதுனால இருந்து இன்றைக்கு வரைக்கும் சூரியன்ல வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், அந்த சூரியனை எரிய வைத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கும், சந்திரனிலே அல்லாஹ் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் மழையை இறக்கி கொண்டிருக்கிறான், இப்படி கோடான கோடி படைப்புகளுக்கு உணவை காற்றை நீரை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கஜானால எந்த நெருக்கடியுமே கிடையாது. இன்னல்லாஹ வாஸ்ஸா, நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அதை விட விசாலமா அல்லாஹ்வுடைய பூமி இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். ஆகவே ஒரு முஸ்லிம் எப்போதுமே அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே அல்லது எனக்கு இது இல்லையே என்ன என்ன செய்வேன் என்று நிராசை அடைந்துவிட தேவையில்லை. விசாலமான கருணையுடைய அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அஸ்அலுக மின் ஃபத்லி, அஸ்அலுக மின் ஃபத்லி, அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்த துவாவை பாருங்கள். யா அல்லாஹ், உனது அருள் ஃபத்ல் என்று சொன்னால், அதாவது அரபியில ஒவ்வொரு வாசகத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கும். இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லிடுவோம், சொன்னா உனது அருள், உனது கருணை, உனது சிறப்பு, உனது உபகாரம் சொல்லி பொதுவா அர்த்தம் செஞ்சிருவோம். அது எவ்வளவுதான் எத்தனை அர்த்தங்களை போட்டாலும் சரி, அது ஃபதுல் என்ற அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு நெருக்கமா புரியறதுக்கு அர்த்தம் சொல்றதை தவிர அது ஒரிஜினல் அர்த்தமாயிடும். யாரெல்லாம் உனது ஃபதுலில் இருந்து நான் கேட்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு. உங்களிலே சிலருக்கு சிலரை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகம் கொடுத்திருப்பதை பார்த்து நீங்கள் ஏங்கி விடாதீர்கள், அதை பார்த்து நீங்க ஏங்காதீங்க. ஒருத்தர் கார்ல போறாரு, ஒருத்தர் ஓட்ட சைக்கிள்ல போறாரு, ஓட்டும் கார்ல போறவரை பாக்குறீங்களா, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அவருக்கு பறக்க செய்வானாக. யா அல்லாஹ் எனக்கு தேவையானதை நீ எனக்கு கொடு. ஒருத்தர் பாருங்க, நீங்களாவது ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருப்பீங்க, ஒருத்தர் காலே இல்லாமல் நொண்டியா நடந்து தரையில ஊர்ந்து கொண்டு போய் கொண்டிருப்பார், அல்லாஹ் யோசித்து பாருங்க. ஒருத்தர் நல்ல அழகான சட்டையை போட்டிருப்பாரு, நம்ம சட்டையை பார்த்தா பிஞ்ச சட்டையா இருக்கு நினைச்சுட்டு இருப்போம், இன்னொருத்தரை பார்த்தா அந்த சட்டையே இல்லாமல் வெறுமேனியோட ஒருத்தர் நடந்து கொண்டிருப்பார். அப்ப அல்லாஹ் அவன் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு தெரியும். சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி உனக்கு வேண்டுமா, உனது இறைவனாகிய ரப்பாகிய அல்லாவிடத்திலே அவனுடைய அருளிலிருந்து நீ கேளு. ஏன் அவனை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாய், இயங்குகிறாய். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லி சொன்னார்கள், பள்ளியிலிருந்து நம்ம வெளியே போகும்பொழுது தொழுது முடிச்சுட்டு என்ன சொல்லி வெளியே சொன்னார்கள், அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லி. பள்ளிக்குள்ளார வரும்போது உள்ள துஆவை பாருங்க, அல்லாஹும் ஸ்தஹலி அப்வாப ரஹ்மதி. அல்லாஹ் அக்பர். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுத்த துஆவை பாருங்கள், யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து வை. வெளியே போகும்பொழுது யா அல்லாஹ் உனது ஃபதலிலிருந்து கேட்டவனாக நான் செல்கிறேன். என்ன அழகான துவா பாருங்க. இந்த ரெண்டு துவாவை மட்டும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு நாளை நம்ம உணர்வோட ஒவ்வொரு தடவையும் மஸ்ஜிதுக்குள்ளார வரும்போது போகும்பொழுது கேட்டுட்டு போனாலே மனசு அவ்வளவு விசாலமா திருப்தியா இருக்கும், ராகத்தா இருக்கும். தொழுகையினுடைய பலனை கைமேல பார்த்துதான், எப்படி தொழுகையினுடைய பலனை கைமேல பார்த்தோம், சுப்ஹானல்லாஹ். சரி, அந்த அல்லாஹும் இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லி. ஃபத்ல் என்றால் என்ன பாருங்க, இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, இப்ப சாப்பிட்டே இருக்கும்போது சரி இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வைக்கிறீங்க, பதிலுங்கிறதுக்கு அந்த ஒரு அர்த்தம் மிச்சம் சொல்லி, அதிகம் மிச்சம், மேல் மிச்சம் சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா தமிழ்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எப்பா நீ பயன்படுத்திட்டப்பா உனக்கு மேல் மிச்சமா எது இருக்குதோ அதையாவது கூட அப்படிங்கிறோம். இப்ப இந்த பதில்னு சொன்னா யா அல்லாஹ், நீ எவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்புகள் எல்லாத்துக்கும் நீ கொடுத்தாலும் சரி, உனது கொடையும் உனது அருளும் அதைவிட மேல்மிச்சமாகத்தான் உனது இருக்கும். அல்ல, அந்த மேல்மிச்சமான உனது அருளிலிருந்து நான் கேட்கிறேன். அல்ல, எப்படி தன்னை தாழ்வுபடுத்தி தன்னை அப்படியே அல்லாவுக்கு முன்னாடி வந்து தாழ்த்தி கொண்டு, யாருனா இந்த பக்கீருக்கு உனது மேல்மிச்சமான அந்த அற்புடையிலிருந்து கொஞ்சம் போடுதா அல்ல. எனவே நீங்க எப்போதுமே நெருக்கடிக்கு ஆளாயிடாதீங்க, அல்லாஹ்வுடைய விசாலத்தை கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே இபாதத்திலே உங்களது மனதிலே விசாலத்தை தேடுங்கள். அலீம், அவன் நன்கு அறிந்தவன். அப்ப நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எப்ப கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப இந்த ரெண்டு வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு பிறகு செய்வானாக. நம்முடைய செல்வமோ ஆட்சியோ அதிகாரமோ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த வகையான ஒரு செல்வாக்கோ அநியாயத்துக்கு நம்மை தூண்டிவிடக்கூடாது, அழிச்சாட்டியத்திற்கு அடாவடித்தனத்திற்கு நமக்கு துணை நின்று விடக்கூடாது. யார் மேலையும் அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்கள் மேல நம்ம அத்து மீறுவதற்கு எல்லை மீறுவதற்கு நமக்கு துணை போய்விடக்கூடாது. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை வணக்க வழிபாடுகளை கொண்டு செழிப்படைய செய்ய வேண்டும். அந்த மஸ்ஜிதுகளை பராமரிப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த மஸ்ஜிதுகளை அந்த முறையிலே பராமரிக்க வேண்டும். அதே போல மஸ்ஜிதுகளில் தொழ வரக்கூடியவர்கள் எப்போதும் விசாலமா வந்து தொழ வேண்டும் என்பதற்காக அந்த மஸ்ஜிதுகளை நாம் திறந்து வைத்திருக்க வேண்டும். தொழுகையாளிகளை இபாதத்து செய்யக்கூடியவர்களை மஸ்ஜிதிலிருந்து ஒருபோதும் தடுத்து விடக்கூடாது. இப்ப முன்னாடி நம்ம குறை சொல்லிக் கொண்டிருந்தோம், இந்த இடத்துல இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுறேன். எப்படி சொல்லிக் கொண்டிருந்தோம், தங்களை தாங்களே சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்றவங்கதான் நம்மளை வந்து மஸ்ஜிதுக்குள்ளார வரவிடாம தடுத்து கொண்டிருந்தாங்க என்பதாக அவங்கள சொல்லிக் கொண்டே இருந்தோம். கடைசியில எப்போது இந்த தௌஹீத் என்பது குர்ஆன் சுன்னா என்பது அதனுடைய சுய கருத்து சுய அடி அதாவது அசலான அடிப்படையிலிருந்து மாறி அதுவும் அவர்களை கொண்டு முந்தி வழிகட்டவர்களை கொண்டு அதுவும் இயக்கங்களாக அரசியல்களாகவும் ஒரு தனி ஒரு குருபிசமாக மாறுச்சோ அவங்க என்ன தப்பை செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னமோ அதே தப்பை இப்ப இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நல்லா பாருங்க, எந்த ஒரு தப்பை கொண்டு அவர்களை கூட சொன்னமோ கடைசியில் அந்த தப்பை நம்ம சில பேர் மேல நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த கொள்கையில உள்ளவங்க தான் இந்த மஸ்ஜிதுல வரணும், அவங்க தான் பேசணும், அவங்க தான் தொழுகு வைக்கணும், அவங்க தான் தொழுகணும், மற்றவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சில இடங்கள்ல அப்படி வருபவர்கள் வெளியே தள்ளப்படுவதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப இது நிச்சயமாக குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ அல்லது தௌஹீத் என்ற அந்த அடிப்படைக்கோ உகந்ததல்ல, சரியானதல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தில்கல் அய்யாமும் முதாவிலுஹா பைனன்னாஸ், காலங்களை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே சுழற்சி கொண்டே இருப்பான். அப்ப அடுத்த வசனத்துல நம்ம பாக்குறோம், அல்லாஹ் எந்த கிபிலாவை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த கிபிலாவை திருப்தி கொண்டு நம்ம வணங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறோம். அதே போல நபிலான வணக்க வழிபாடுகளை நம்ம பயணங்கள்ல செய்யும் பொழுது எங்க நம்ம கிபிலாவை முன்னோக்கினாலும் அதனால காபத்துல்லாவை முன்னோக்க முடியலையே அப்படிங்கிற கவலை தேவை கிடையாது. அல்லாஹவின் கட்டளைப்படி நம்ம தொழுத காரணத்தினால நம்ம அந்த நபிலான தொழுகைகளுக்கு உண்டான முழுமையான கூலியை அல்லாஹ் நமக்கு கொடுக்க போதுமானவன். அல்லாஹ்விடத்துல நன்மைகள் நெருக்கடி கிடையாது, விசாலமா இருக்கு. அல்லாஹ்விடத்துல நன்மைகள் விசாலமா இருக்குது, அதனால நீங்க நன்மைகள் குறைஞ்சிடணும் பயப்படாதீங்க. இன்னல்லாஹு வாசிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் நன்கு அறிந்தவன். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நம்மை அவனுடைய நல்லடியார்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் தேட வேண்டும். அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் அவனுடைய மார்க்கத்தை கொண்டும் புரிஞ்சு கொண்ட நல்ல மக்களாகவும் அல்லாஹுடைய அடியார்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அல்லாஹுடைய அடியார்களுக்கு கருணை காட்டி அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மக்களாகவும் நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும், ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும்.